வணக்கம். ஓவா மாகாண கல்வியம் எச்சி மற்றும் பண்டாரவளை வலய கல்வி பணிமனை மற்றும் ஓவா சமூக வானொலி இணைந்து நடத்தும் கல்வி நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களோடு கத்தோலிக்க திருமறை பாடத்தினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த காலங்களில் நாங்கள் ஒவ்வொரு பாடங்களாக பார்த்து கொண்டு வருகின்றோம். விசேட விதமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் ஒவ்வொரு பாடங்களையும் எங்களுடைய பாடத்திட்டத்தினூடாக அதனையும் தாண்டி எங்களுடைய தேர்வுக்கு நாங்கள் எவ்வாறு முன்னாயத்தம் செய்து கொள்ளலாம் என்ற வகையிலே நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே பிள்ளைகள், இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் தரம் 11 அலகு 3 பக்க இலக்கம் 9. எப்பொழுதுமே பாடங்களுக்கு நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய குறிப்பு புத்தகம், உங்களுடைய பாட நூல்களை நீங்கள் உங்களுடைய கைவசம் வைத்திருப்பது மிக கட்டாயமானதாகவும் உங்களுக்கு பிரயோசனமானதாகவும் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக 9 பக்கம் ஆரம்பிக்கின்றது அலகு 3. இஸ்ராயேல் இறைவாக்கினர்கள். இஸ்ராயேல் இறைவாக்கினர்கள், பொதுவாகவே எங்களுக்கு இறைவாக்கினர்கள் என்பதில் ஒரு தெளிவு, அதாவது இறைவாக்கினர்கள் என்றால் யார் என்பதில் ஒரு தெளிவு எங்களுக்கு ஓரளவு எங்களுக்கு இருக்கின்றது. இருப்பினும் தொடக்க காலத்தில் என்று நாங்கள் சொல்லும் போது வேதாகமத்திலே தொடக்க காலம் என்பது ஆரம்ப காலகட்டத்திலே, அதாவது பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் காண்கின்ற விடயங்கள் நிறைய, அதாவது அதிகமான இடங்களிலே நாங்கள் இந்த இறைவாக்கினர்களை பற்றி அநேகமான விடயங்கள் நாங்கள் உற்று நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே பிள்ளைகள், இன்று உங்களுடைய பாடத்திலே சில உரையாடல்களை தந்திருக்கின்றார்கள். நாங்கள் உரையாடல்களை இங்கே வாசிக்க தேவையில்லை. உரையாடல்களை நீங்கள் அதிலே இருக்கின்ற உரையாடல்களுடைய விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வோம். நான்கு மாணவர்கள் தங்களுக்குள்ளே உரையாடிக் கொள்கின்றார்கள். இதை பற்றி, அதாவது இரண்டு இறைவாக்கினர்கள், அதாவது முதலாவது இறைவாக்கினர் என்று சொல்லப்படுகின்றவர், அவர் ஒரு விடயத்தை சொல்கின்றார். வாருங்கள், அதாவது உங்களுக்கு நான் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்லப் போகின்றேன். எதை பற்றி சொல்லப் போகின்றேன்? உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்லப் போகின்றேன். அதெல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி விடயங்கள் நடக்கும், நீங்கள் இப்படிப்பட்டவர், எதிர்காலத்தில் இப்படி இருப்பீர்கள், உங்களுக்கு நடக்கின்ற விடயங்கள் எல்லாம் உங்களுடைய விதிப்படி நடக்கின்றது, நீங்கள் அதற்கு இவ்வாறான பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அவ்வாறான விடயங்களை கூறும் ஒரு நபராக முதலாம் அவர் காட்டப்படுகின்றார். இரண்டாம் அவர் எவ்வாறு காட்டப்படுகின்றார் என்றால், அவரும் ஒரு விடயத்தை பற்றி, முன்குறிக்கப்பட்ட ஒரு விடயத்தை பற்றி சொல்லுகிறவன். ஆனாலும் அவர் தன்னுடைய விடயத்தையோ அல்லது குறிக்கப்பட்ட ஒரு நபருடைய வாழ்வையோ பற்றி அவர் கூறப்போவது இல்லை. அவர் கடவுளுடைய விடயத்தை, தன்னை அனுப்பியவருடைய விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். அவர் என்ன நினைக்கின்றார், உங்களை என்னவாக மாற்றப் போகின்றார், உங்களுடைய வாழ்வு இது, அதாவது உங்களுடைய இறை சித்தம், இறைவனுடைய சித்தம் என்னவாக இருக்கின்றது என்பதை பற்றி அவர் கூறுகின்றார். ஆக இந்த இருவருக்கிடையிலே இருவரும் ஏதோ ஒரு எதிர்காலத்தை பற்றி தான் சொல்கின்றார்கள். இருப்பினும் முதலாம் அவர் குறிக்கப்பட்ட எங்களுடைய வாழ்விலே எதிர்காலம் எப்படி இருக்கும், நாங்கள் செய்யும் தீமைகள் நன்மைகள் பலாபலன் என்ன, அந்த நன்மை தீமைகளுக்கு என்ன நடக்கும், என்ன பரிகாரம் இருக்கும் என்று குறி சொல்பவர்களாக இருக்கின்றார்கள். அதிலே நாங்கள் விதியையும் குறிகளையும் அதாவது எங்களுடைய மனதை அதற்குள்ளே இட்டு செல்பவர்களாக நாங்கள் அந்த முதலாவது நபருடைய விடயத்திற்கு நாங்கள் போகிறவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவது நபர் சொல்கின்றார் என்னென்றால், நான் வாழும் கடவுளின் செய்திகளை கூறுகின்றார். அதாவது அவர் வேறொருவருடைய விடயத்தை தான் அங்கே கூறுகின்றார். வேறொருவர், அதாவது யார் அவர், தம்மை அல்லது நம்மை அனுப்பியவர் எங்களை குறித்து என்ன நினைக்கின்றார், எங்களை பற்றி அவர் போட்டிருக்கும் திட்டம் என்ன என்பதை பற்றி அவர் கூறுகின்றார். ஆக இந்த இரு நபர்களுக்கும் இடையே வித்தியாசம் இருக்கின்றது என்பதைத்தான் அந்த உரையாடலில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, அந்த உரையாடலை நாங்கள் ஒரு புறம் வைத்து விட்டு, அதாவது இந்த உரையாடலே இரு வகையான குறி சொல்பவர்கள் என்று பார்க்கின்றோம். அதிலே முதலாம் நபர் குறி சொல்பவர், இரண்டாம் நபர் இறைவாக்கினர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இறைவாக்கினர்கள் எனப்படுபவர்கள், குறி சொல்பவர் வேறு, இங்கே இறைவாக்கினர்கள் வேறு. உங்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்ற வினா, அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கின்ற விடயங்கள் என்னவென்றால், இறைவாக்கினர் என்பவன் யார், இறைவாக்கினர் என்பவர் யார். ஆக இறைவாக்கினர் என்பவர் இறைவனுக்காக பேசி, தமக்காக அல்ல, இறைவனுக்காக பேசி இறைவனுடைய செய்தியை மக்களுக்கு அறிவித்த ஒரு மாபெரும் மனிதர்கள். அவர்கள் குழுவாக கூட்டமாக வாழ்ந்தார்கள். ஆக அந்த குழுவினரைத்தான் நாங்கள் இறைவாக்கினர்கள் என்கின்றோம். ஆக இறைவாக்கினர்கள் என்போர் யார் என்று உங்களிடம் யாதாயினும் ஒரு கேள்வி வினவப்படும் போது, இறைவாக்கினர்கள் என்போர் இறைவனுக்காக இறைவனுடைய செய்தியை மக்களிடம் எடுத்து செல்பவர்கள் தான் இறைவாக்கினர்கள். வெரி ஈஸி. ஏனென்றால் பிள்ளைகள், நாங்கள் இரு நபர்களுக்கிடையே, குறி சொல்பவர்களுக்கிடையேயும் இறைவாக்கி நல்லவர்கள் கெட்டவர்கள் இருவகையான உலகத்துக்குள்ளே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக எது எங்களுக்கு இறைவனுடைய செய்தியை கொண்டு வருகின்றது, யார் எங்களுக்கு இறைவனுடைய செய்தியை தருகின்றார்கள் என்பதில் நாங்கள் வெகு கவனமாக இருக்க வேண்டும். ஆக இங்கு நாங்கள் பார்க்கின்றோம், இந்த இறைவாக்கினர்கள் என்போர் பணத்திற்காகவோ அல்லது பதவி புகழ் பெயர் இவைகளுக்கு ஆசைப்படுபவர்கள் அல்ல. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆதி காலத்தில் தொடக்க காலத்தில் தொடக்க நூலிலே நாங்கள் பார்க்கின்றோம், இறைவன் ஒவ்வொரு, அதாவது முதலாம் படைப்பு இரண்டாம் படைப்பு அல்லது மனித படைப்பு உலகப்படைப்பு என்று பார்க்கின்றோம். இந்த இரண்டிலுமே இறைவன் படைப்பையும் மனிதனையும் நல்ல விதமாக காணும் விடத்தை நாங்கள் காண்கின்றோம். எவ்வாறு, முதலாம் நாள் முடிவுற்றது, அதனை நல்லதெனக் கண்டார். இரண்டாம் நாள், மூன்றாம் நாள், எல்லா நாட்களையும் ஆண்டவர் நல்ல நாளாகவே கருதுகின்றார். ஆக எங்களுக்கு இந்த குறி சொல்வதிலோ நாள் நட்சத்திரங்களிலோ நாங்கள் அதிக ஈடுபாடு காட்டும் நபராக நாங்கள் இருக்க கூடாது. நாங்கள் எங்களை நாங்கள் நம்ப வேண்டும். அதே நேரம் எங்களுக்கு இறைவன் கொடுத்த வரங்கள், வாழ்வு என்பது இந்த நேரத்திலே உண்மையாக இருக்கின்றது. ஆக நாங்கள் இந்த நேரத்திலே இறைவனுடைய செய்தியை கேட்டு அதன்படி எவ்வாறு வாழ வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதைத்தான் இறைவாக்கினர்கள் எங்களுக்கு உணர்த்துகின்றார்கள். இவர்கள் பணத்திற்காகவோ பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ இவர்கள் ஆசைப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், எத்தனையோ இறைவாக்கினர்கள் மக்களால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள். ஆக இதனை தெரிந்து கொண்டும் இறைவாக்கினர்கள் அந்த பணிக்கு ஆசையுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் அதிக இறைவாக்கினர்கள் அந்த, அதாவது இறைவாக்கு பணிக்கு செல்வதை தவிர்த்தார்கள். ஏனென்றால் இறைவாக்கு பணியிலே அத்தனை கஷ்டங்கள், அத்தனை துன்பங்கள். இருப்பினும் இறைவாக்கு அழைப்பு என்பது இறைவனுடைய திட்டத்தை பொறித்தது. இறைவன் ஒருவரை இறைவாக்கினராக அழைக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்துவிட்டால் கட்டாயம் அவர் அந்த பணிக்கு கட்டாயம் அழைக்கப்பட்டே ஆகுவார். ஆக இங்கு நாங்கள் இறைவாக்கினர்கள் என அழைக்கப்படுவதன் பொருள், இது உங்களுக்கு பகுதி ஒன்றில் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு வினாவாகவும் இருக்கும். இறைவாக்கினர்கள் என்று அழைக்கப்படுவதன் பொருள் என்று கேட்டால், நாங்கள் ஒருவருக்காக பேசுபவர், ஒருவருக்காக பேசுபவர். இதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் கிரேக்க மொழியில நாங்கள் ப்ரொபோட்ஸ் என்று கூறுவோம். ஆக இங்கே நாங்கள் ஒருவருக்காக பேசுபவர் என்று நாங்கள் அவரை அழைக்கின்றோம். அதன்படி யாவே இறைவனுக்காக பேசுகின்ற அந்த நபர்களை இறைவாக்கினர் ஆவார். அதாவது யாரெல்லாம் இறைவனுக்காக, நாங்கள் தொடக்க காலத்திலே பார்க்கின்றோம், இறைவனுக்கு அவர்கள் வைத்த பெயர் யாவே, ஆக யாவேயை பற்றி, அந்த ஆண்டவரை பற்றி யாரெல்லாம் இறைவனுக்கு சொல்கின்றார்களோ அவர்கள் இறைவாக்கினர்கள் என்று அழைக்கப்பட்டனர். வரைவிலக்கணங்களாக கேட்கும்போது நீங்கள் இவற்றை எல்லாம் நீங்கள் விளங்கி அதனை ஒரு வரைவிலக்கணமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆக இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்ற விடயம், நாங்கள் கிட்டத்தட்ட மூன்று விதமான இறைவாக்கினர் பதங்களை நாங்கள் இங்கு பார்க்க போகின்றோம். அதாவது இறைவாக்குரைக்கும் போது என்ன செய்யும் போது, இறைவாக்கு உரைக்கின்ற போது பலவிதமான விசேடமாக மூன்று விதமான சொற்பதங்களை அவர்கள் என்ன செய்கின்றார்கள், பயன்படுத்துகின்றார்கள். அதாவது இறைவாக்கினர்கள் இறைவனுடைய வார்த்தை மக்களிடம் கொண்டு செல்லும் போது, நாங்கள் சாதாரணமாக கடிதம் எழுதும் போது எவ்வாறு எழுதுகின்றோம், இப்பொழுதெல்லாம் கடிதங்கள் எல்லாம் குறைந்து விட்டன, எல்லாம் எங்களுடைய கையடக்க தொலைபேசிக்குள்ளே கையடக்கமாக அடங்கிவிட்டது. பெற்றோருக்காக இருந்தால் என்ன, எங்களுடைய அன்புக்குரியவர்களுக்காக இருந்தால் என்ன, கடிதங்கள் இப்பொழுது பரிமாறுவது மிகவும் குறைவாகி விட்டது. ஆக நாங்கள் கடிதங்கள் பரிமாறும் போது ஒரு விழிப்பு, அதாவது அன்புடைய அம்மா, அன்புடைய நண்பர், அப்படி எவ்வாறு நாங்கள் அழைப்போம் என்ற ஒரு அழைப்பு, ஒரு அறிமுகம் ஒன்று இருக்கும். இங்கே இறைவாக்கினர்கள் இறைவனை மக்களிடம் கொண்டு செல்லும் போது, இறைவனை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லும் போது விழிப்பு, அதாவது ஒரு அடையாள பெயர் ஒன்று, அதாவது ஒரு அடையாளப்படுத்துகின்றார்கள். எவ்வாறு, ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருகின்றார் இவ்வாறு சொல்கின்றார்கள். அவர்கள் கூறும் போதே நான் சொல்கின்ற விடயம் அல்லது ஆண்டவர் இப்படி சொன்னார் என்று அவர்கள் ஆரம்பிக்கவில்லை. அவர்கள் ஆண்டவருடைய விடயத்தை ஆரம்பிக்கும் விடயங்களிலே அவர்கள் எவ்வாறு ஆரம்பித்தார்கள், ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருள்கின்றார் என்று சிலர் கூறுகின்றார்கள். அதிலே ஏசாயா அவ்வாறு சிறப்பித்து கூறுகின்றார். உதாரணத்துக்கு உங்களுடைய பகுதி ஒன்றிலே கூட இது வினாவாக வினவப்படலாம். அதாவது ஆண்டவர் திருவாய் மலருகின்றார் என்ற சொற்பதத்தோடு தொடர்புபட்ட இறைவாக்கினர் யார் என்று கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்ததாக முடியும் தருவாயில், அதாவது ஒரு இறைவாக்கு உரைத்து அந்த இறைவாக்கு முடிகின்ற தருவாயில் இவ்வாறு என்கின்றார் ஆண்டவர் என்ற முடிவுரையோடு முடிக்கின்ற விடயத்தையும் நாங்கள் காண்கின்றோம். அடுத்ததாக ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது, ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. ஆக இறைவனுடைய வார்த்தையை தான் இவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று அடிக்கடி இதன் மூலம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அவர்கள் கூறுகின்ற விடயம் எல்லாம் இறைவனுடைய விடயங்கள், இறைவனுடைய எண்ணங்கள், இறைவனுடைய எதிர்பார்ப்புகள் என்பதை மக்களுக்கு அடுத்து அடுத்து தொடர்ந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள், உணர்த்துகின்றார்கள். அதனால்தான் இவ்வாறான சொற்பதங்களை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஆக இறைவனுடைய வார்த்தையை, இறைவனுடைய எண்ணத்தை இறைவாக்கினர்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லும் போது பிள்ளைகள் எவ்வாறான சொற்பதங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்ற வினா உங்களிடம் வினவப்பட்டால் எவ்வாறான விடயங்களை நீங்கள் கூறலாம்? முதலாவது, ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருளுகின்றார். இந்த விடயத்தை அல்லது இந்த சொற்பதத்தை அதிகம் பயன்படுத்தியவர் எசாயா. அடுத்தது முடிக்கும் தருவாயில், ஒரு உரையையோ ஒரு பேருரையையோ அல்லது ஒரு பிரசங்கத்தையோ முடித்த பிறகு என்கின்றார் ஆண்டவர் என்று முடிக்கின்ற சில இறைவாக்கினர்களும் இருந்தார்கள். எசாயாவும் எரேமியாவும் இவ்வாறான முடிவுரைகளை கொடுத்தார்கள். அடுத்தது ஆண்டவரின் அருள்வாக்கு எனக்கு அருளப்பட்டது, ஆண்டவரின் அருள்வாக்கு எனக்கு அருளப்பட்டது, அதை நான் உங்களிடம் எடுத்து வருகின்றேன் என்ற விடயத்தின் ஊடாக இறைவனுடைய செய்தியைத்தான் நாங்கள் உங்களுக்கு உரைக்க வைக்கின்றோம், உணர வைக்கின்றோம் என்று அடுத்தடுத்து அவர்கள் ஆணித்தரமாக நிரூபித்தார்கள். இந்த விடயம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆக நாங்கள் இன்று இறைவாக்கினர்களை பற்றி படிக்கப் போகின்ற இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு அடையாளப்படுத்துதலை, நாங்கள் தெளிவுபடுத்துதலை நாங்கள் பார்த்துவிட்டோம். இப்பொழுது நாங்கள் விசேடமாக இந்த பாடத்திலே நாங்கள் இறைவாக்கினர்களுடைய வாழ்வு, அதாவது இறைவாக்கினர்கள் என்றால் யார், அவர்களுடைய பெயருக்கான அர்த்தம் என்ன, பொருள் என்ன என்பதை நாங்கள் பார்த்துவிட்டோம். இப்பொழுது இனி வரும் விடயங்களிலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் இறைவாக்கினர்கள் அல்லது இஸ்ராயேல் இறைவாக்கினரை வகைப்படுத்தலை நாங்கள் பார்க்க போகின்றோம். வகைப்படுத்தலை பார்க்க போகின்றோம். அடுத்ததாக அந்த வகைப்படுத்தலுக்குள்ளே இருக்கின்ற இறைவாக்கினர்களிலே சில இறைவாக்கினர்களை பற்றி நாங்கள் விரிவாக நாங்கள் பார்க்க போகின்றோம். அதிலே பிள்ளையில் இஸ்ராயல் இறைவாக்கினரை நாங்கள் இரு வகைப்படுத்தலாம். எத்தனை வகைப்படுத்தலாம்? இரு வகைப்படுத்தலாம். முதலாவது எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர், எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர். இரண்டாவது எழுத்து வடிவம் பெற்ற இறைவாக்கினர். இது ரொம்பவும் உங்களுக்கு இலகுவாக இருக்கும், இது பெரிய விடயம் அல்ல. இறைவாக்கினர்கள் என்போர் இறைவனுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்பவர்கள். இவர்களை நாங்கள் இவர்களுடைய புத்தகங்களை நூல்களை வைத்து நாங்கள் பிரிக்கின்றோம். அதாவது எழுத்து வடிவம் பெற்ற இறைவாக்கினர், எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர். இதிலே எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் பிள்ளையில், எழுத்து வடிவம் அதாவது பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களை மையமாக வைத்துத்தான் இந்த வகைப்பாடு காணப்படுகின்றது. ஆக உங்களுடைய விடையிலே நீங்கள் முக்கியமாக அந்த வார்த்தையை பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர் என்ற வார்த்தை பிரயோகத்தை நீங்கள் கட்டாயம் நீங்கள் பிரயோகித்திருக்க வேண்டும். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலும் இறைவாக்கினர்கள் இருக்கின்றார்கள். ஆக இந்த பிரிவினை, இந்த வகைப்படுத்தல் பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களுக்கு நாங்கள் விசேடமாக கூறக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இஸ்ராயல் இறைவாக்கினரைத்தான் நாங்கள் எத்தனை வகையாக பிரிக்கின்றோம்? இரண்டு வகையாக பிரிக்கின்றோம். ஒன்று எழுத்து வடிவம் பெற்ற இறைவாக்கினர்கள், இரண்டாவது எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர்கள். இப்படி இருக்கும் போது பிள்ளையில் எழுத்து வடிவம் பெற்ற இறைவாக்கினர்கள் என்று நாங்கள் கூறும் போது இவர்களுடைய பெயரிலேயே நூல்கள் இருக்கின்றது. இவர்களுடைய பெயரிலேயே பழைய ஏற்பாட்டிலே நூல்கள் இருக்கின்றது. ஆனால் எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர்களுடைய பெயரிலே நூல்கள் இல்லை. ஆகவேதான் அவர்களுக்கு நாங்கள் எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர்கள் என்று பெயர் சுட்டி இருக்கின்றோம். ஆனால் இந்த எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர்களை பற்றி பழைய ஏற்பாட்டு நூல்களிலே நாங்கள் இவர்களுடைய பெயர்களை காண்கின்றோம். நாங்கள் இவர்களுடைய பெயர்களிலே கதைகள், அற்புதங்கள், இன்னும் பல சம்பவங்களை நாங்கள் காண்கின்றோம். உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலே மழை பெய்ய செய்தது, நிறைய உயிர்ப்பித்த செய்திகள், நிறைய விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆக இந்த பழைய ஏற்பாட்டிலே இவர்களை பற்றி நாங்கள் காண்கின்றோம். ஆனால் இவர்களுடைய பெயரிலேயே தனிப்பட்ட ரீதியாக நூல்கள் இல்லை. ஆகவேதான் நாங்கள் இவர்களை பழைய ஏற்பாட்டில் எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர்கள் என்று அழைக்கின்றோம். அந்த வகையிலே நாத்தான், எலியா, எலிசா, குல்தா, அகியா, மீகாயா ஆகியோரை நாங்கள் பழைய ஏற்பாட்டு நூல்களிலே, உதாரணமாக சாமுவேல் அரச நூல்களிலே நாங்கள் இதனை காணலாம். பழைய ஏற்பாட்டிலே எழுத்து வடிவம் பெறாத நூல்கள் யாவை, அல்லது எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர்கள் யாவர் என்று நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆகவே பிள்ளை, நீங்கள் இதை பிள்ளை நீங்கள் மனனம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது உங்களுடைய மனநமே உங்களுடைய பகுதி, அதாவது பகுதி ஒன்றிற்கும் உதவக்கூடியதாக இருக்கும், பகுதி இரண்டிற்கும் உதவக்கூடியதாக இருக்கும். எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர்கள் யார் என்று கேட்கும் போது நீங்கள் இவர்களுடைய பெயர்களை நீங்கள் கட்டாயம் கூறியாக வேண்டும். ஆகவே நாத்தான், எலியா, எலிசா, குல்தா, அகியா, மீகாயா இருவர் என்று கேட்கும் பட்சத்தில் இருவரை கொடுக்க வேண்டும். ஐவர் என்று கேட்கும் பட்சத்தில் ஐவரை நீங்கள் எழுத வேண்டும். ஆகவே இது கட்டாயமாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இந்த எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர்களுடைய சிறப்பு பண்புகள் என்று வகைப்படுத்துகின்றார்கள். பொதுவாகவே இறைவாக்கினர்களுடைய சிறப்பு பண்பு என்ன? அவர்கள் குழுவாக வாழ்வார்கள், அவர்கள் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்கள், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்வார்கள். இறைவாக்கினர் என்போர் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்வார்கள், ஒழுக்க சீலராக வாழ்வார்கள், குழுவாக வாழ்வார்கள், செபித்து வாழ்வார்கள். இவர் பல பொது பண்புகள் இருக்கின்றன. ஆக எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர்கள் யாவர் என்று கேட்கும் போது அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட வேண்டும். எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர்களுடைய பண்புகள் என்று கேட்கும் போது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், பண்புகள் என்று பார்க்கும் போது அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறை, அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறையை தான் நாங்கள் பண்புகள் என்று கூறுவோம். ஒவ்வொருவருக்கும் பண்புகள் இருக்கின்றது. அதே போலதான் இறை வாக்கினர்கள் தங்களுடைய வாழ்விலே ஒரு ஒழுக்கமான ஒரு பண்புகளை கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே இந்த எழுத்து வடிவம் பெறாத இறை வாக்கினர்கள் என்று நாங்கள் கூறும் போது அவர்கள் எந்நேரமும் தியானத்தில் ஆழ்ந்திருப்பர். எந்நேரமும் அவர்கள் தியானத்தில் ஆழ்ந்திருப்பர். இறைவனுடைய செய்தியை மக்களுக்கு கூறும் அந்த நேரத்தை தவிர மற்ற ஏனைய நேரங்களிலே தியானத்தில் அமர்ந்திருப்பர் அல்லது ஆழ்ந்திருப்பர். ஏனென்றா பிள்ளைகள், நாங்கள் எங்களுடைய இந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திற்கும் எக்காலத்திற்கும் பொருத்தமான ஒரு விடயம் யாதெனில், நாங்கள் அமைதியாக இருப்பது எங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு விடயம். எந்நேரமும் நாங்கள் ஏதோ ஒரு விடயத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்பது எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். ஆக இந்த இறைவாக்கினர் என்பர் ஏன் தியானத்தில் இருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஏன் தியானத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள்? ஒருவன் அமைதியிலே இறைவனை காண்கின்றார். அவர்கள் தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் அந்த சந்தர்ப்பத்திலே தான் இறைவனுடைய செய்தியை அவர்கள் உள்வாங்கிக் கொள்கின்றார்கள். இரண்டாவதாக குழுவாக பணி செய்வர். ஒருவருக்கொருவருக்கு இடையிலே முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோருமாக இறைவாக்கினர்கள் குழுவாக இணைந்து தங்களுடைய பணியை அவர்கள் பகிர்ந்து செய்தார்கள். ஆக முதலாவது பண்பு, எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர்களுடைய முதலாவது பண்பு தியானத்தில் ஆழ்ந்திருப்பர். இரண்டாவது பண்பு குழுவாக பணி செய்வர். இதனை நீங்கள் உதாரணங்களோடு பழைய ஏற்பாட்டு நூலிலே முதலாம் சாமுவேல் நூலிலே நீங்கள் காணலாம். அடுத்ததாக தமது தூது பணியை உறுதிப்படுத்த அடையாளங்களை அவர்கள் செய்தார்கள். அடையாளங்கள், அருங்குறிகள், புதுமைகள் என்று நாங்கள் பல பேர்களை நாங்கள் இதற்கு வைக்கலாம். அவர்கள் தங்களுடைய தமது தூது பணியை நாங்கள் இறைவனிடம் தான், சில வேளைகளிலே பிள்ளையில் நாங்கள் இதைத்தான் செய்கின்றோம், இறைவனுடைய வேலையைத்தான் நாங்கள் செய்கின்றோம் என்பதை கூட நிரூபித்து காட்ட வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. நீங்கள் அநேகமான இலக்கியங்களிலே கூட படித்திருப்பீர்கள். ஆக நீங்கள் தமது தூது பணியை உறுதிப்படுத்த அடையாளங்களை செய்வர் என்ற அந்த கருத்திலே என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்? தங்களுடைய இறைவாக்கு பணியை செய்வதற்காக அவர்கள் பல புதுமைகளையும் செய்ய வேண்டி இருந்தது. ஆக அவர்கள் அந்த காலங்களிலே அருங் அடையாளங்களை செய்தார்கள், அருங்குறிகளை செய்தார்கள், புதுமைகளை அவர்கள் செய்தார்கள். ஆக இறைவாக்கு, அதாவது எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர்களுடைய வாழ்க்கை பண்புகள் யாவை என்று கேட்கும் போது இந்த மூன்று விடயங்களையும் நீங்கள் கூறலாம். இந்த மூன்று விடயங்கள், முதலாவது தியானத்தில் ஆழ்ந்திருப்பர், இரண்டாவது குழுவாக செயற்படுவர் அல்லது குழுவாக பணி செய்வர், மூன்றாவது தமது தூது பணியை உறுதிப்படுத்துவதற்காக அத்தாட்சிப்படுத்துவதற்காக அடையாளங்களை செய்வர். இவ்வளவும் தான் எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர்களை பற்றிய தகவல்கள், நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய விடயங்கள். ஆக எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர்கள் யார்? குறிப்பாக நீங்க 4-6 வரை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அடுத்தது அவர்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்தது என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக பிள்ளையில் எழுத்து வடிவம் பெற்ற இறைவாக்கினர்கள். ஆக உங்களுக்கு தெரியும், தங்களுடைய பெயர்களிலேயே உதாரணத்திற்கு நாத்தான் என்ற இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவரை பற்றிய கதைகள் பழைய ஏற்பாட்டிலே இருக்கின்றது. கதைகள் தான் இருக்கின்றதே ஒழிய அவருடைய பெயரிலேயே இறைவாக்கு நூல் இல்லை. உதாரணமாக எஸ்ஆயா, எரேமியா இவர்களைப் போல அவருடைய பெயரிலேயே நூல் இல்லை. ஆனால் அவரை பற்றிய கதைகள் பழைய ஏற்பாட்டு நூலிலே இருக்கின்றது. ஆகவேதான் அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர்கள் என்று பெயர். இப்பொழுது அதாவது எழுத்து வடிவம் பெற்ற இறைவாக்கினர்கள் என்ற விடயத்திற்கு வரும்போது நீங்கள் வெகு இலகுவாக நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளலாம். ஆக இவர்களுடைய பெயரிலே இறைவாக்கு நூல் இருக்கும். ஆகவே இவர்களுக்கு எழுத்து வடிவம் பெற்ற இறைவாக்கினர்கள் என்று நாங்கள் பெயர் சுட்டுகின்றோம். இவர்களை நாங்கள் என்ன செய்யலாம், இரு வகையாக பிரிக்கலாம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள். பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினரை நாங்கள் எத்தனை வகையாக பிரிக்கலாம் என்று வினவும் பட்சத்திலே இரு வகையாக பிரிக்கலாம். பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் என்று கேட்கும் பட்சத்தில் அது இரண்டு. அது என்னென்ன? எழுத்து வடிவம் பெற்ற இறைவாக்கினர்கள், எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர்கள். எழுத்து வடிவம் பெற்ற இறைவாக்கினர்கள் இன்னும் இரண்டு பிரிவாக பிரிக்கின்றார்கள். இதனை கேட்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் இரண்டுமே இரண்டு விதமாக பிரிக்கப்படுகின்ற காரணத்தினாலே நீங்க தெரிந்த விடயங்கள் வந்துவிட்டன, தெரிந்த வினா வந்துவிட்டன என்று விரைவாக பிழையான விடையை நீங்கள் எழுதிவிடக் கூடாது. ஆக பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் என்று கேட்டால் இரண்டு. எழுத்து வடிவம் பெற்றவர்கள், எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர்கள். எழுத்து வடிவம் பெற்ற இறைவாக்கினர்கள் என்றே அவர்களே நேரடியாக வினவும் பட்சத்திலே வினாவிலே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவம் பெற்ற, ஆக இவர்களுக்குள்ளே நாங்கள் இரண்டு வகையான பிரிவுகள் இருக்கின்றது என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்களை நாங்கள் உங்களுக்கு பெரிய இறைவாக்கினர், சிறிய இறைவாக்கினர் என்று அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த நூலிலே நாங்கள் பெரிய, அதாவது பெரிய இறைவாக்கினர், சிறிய இறைவாக்கினர்கள் என்று அழைக்கின்றோம். இந்த வகைப்படுத்தல் நாங்கள் தரமாறிலிருந்தே எங்களுக்கு இந்த வகைப்படுத்தல்கள் தெரியும். வேதாகம வகைப்படுத்தல்கள் எங்களுக்கு அதிகம். வேதாகம் இரு வகையாக பிரிக்கப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டு நூல் வகைப்பாடுகள், புதிய ஏற்பாட்டு வகைப்பாடுகள், இவ்வாறு நிறைய விடயங்கள் எங்களுக்கு தெரியும். ஆனால் இதனை நாங்கள் இதுவரை காலமும் கூட சரியான ஒரு விளக்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆக பிள்ளையில் நீங்கள் தரம் 11 இருந்தும் கூட அதற்கான சரியான வழியை நீங்கள் மேற்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு உங்களுடைய பரீட்சையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விளக்கம் ஒன்று உங்களுக்கு விளங்காமல் போய்விடும். ஆக உங்களுக்கு தெளிவுபடுத்துதல், தெளிவு ஏற்படுத்துதல் உங்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். ஆக இறைவாக்கினர்களை பற்றிய தெளிவான ஒரு விடயத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் எழுத்து வடிவம் பெற்ற இறைவாக்கினரை நாங்கள் பெரிய இறைவாக்கினர், சிறிய இறைவாக்கினர் என்று அழைக்கின்றோம். இந்த பெரிய இறைவாக்கினர்களுக்குள்ளே மூவர் இருக்கின்றனர். எத்தனை பேர் இருக்கின்றனர்? மூவர் இருக்கின்றனர். யார் யார்? எசாயா, எரேமியா, எசேக்கியர். எல்லாம் ஏயிலே தொடங்குகின்றது. ஏ ஏ ஏ எசாயா, எரேமியா, எசேக்கியர். அப்ப இதை நீங்கள் மனனம் செய்வது இலகு. சிறிய இறைவாக்கினர்கள் தான் பெரிய அளவிலே இருக்கின்றார்கள். சிறிய இறைவாக்கினர்கள் பெரிய அளவிலே இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை நீங்கள் மனனம் செய்வதற்கு யாதாயினும் ஒரு இலகுவான வழியினை நீங்கள் கையாள வேண்டும். உதாரணத்துக்கு சில பாடல்களை நீங்கள் பாடி அதனை மனனம் செய்து கொள்ளலாம். இவர்கள் இறைவாக்கினர்கள். ஒசேயா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், அபக்கூக்கு, செப்பனியா, ஆகாய், சக்கரியா, மலாக்கி. எத்தனை பேர்? 12. சிறிய இறைவாக்கினர்கள் 12 இருக்கின்றார்கள். பெரிய இறைவாக்கினர்கள் 3. மொத்தம் 15 இறைவாக்கினர்களை நாங்கள் டிவைட் பண்ணி வேறுபடுத்தி பெரிய இறைவாக்கினர், சிறிய இறைவாக்கினர்கள் என்று நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். இதை நீங்கள் இலகுவாக மனனம் செய்து கொள்ள, பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களுக்குள்ளே பெரிய இறைவாக்கினர்கள் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். சிறிய இறைவாக்கினரை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வகையிலே மனனம் செய்து கொள்ளுங்கள். அவர்களிலே நாங்கள் பெரிய இறைவாக்கினர்களை மட்டும் நாங்கள் எடுத்து நோக்குவோம் என்றால் எசாயா, எரேமியா, எசேக்கியர். நீங்கள் பிள்ளைகள் இந்த மூவரையும் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், நீங்கள் உங்களுடைய மனதிலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால், நீங்கள் உங்களுடைய குறிப்பு புத்தகத்திலே ஒரு அட்டவணை ஒன்று போட வேண்டும். ஒரு அட்டவணை. ஆக இறைவாக்கினர்கள், அதாவது இறைவாக்கினுடைய பெயர் முதலாவது அட்டவணையிலே, இரண்டாவது அட்டவணையிலே அழைப்பு என்று நீங்கள் தலைப்பிடலாம். ஏனென்றால் மூவரிடமே அழைப்பு இருக்கின்றது. மூவரிடமே அழைத்த விதங்கள் வேறுபட்டிருக்கின்றது. ஒளிய அழைப்பு இருந்தது. அடுத்ததாக மூன்றாவது அட்டவணை, அதாவது உங்களுடைய கொலம், அதாவது உங்களுடைய பகுதி அட்டவணை, முதலாவது அட்டவணையிலே இறைவாக்கினுடைய பெயர், இரண்டாவது தலைப்பு அவர்களுடைய அழைப்பு, மூன்றாவது தலைப்பு திருவாக்கு, அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திருவாக்கு அருளப்படுகின்றது, ஒவ்வொரு திருவாக்கு அருளப்படுகின்றது. ஆக நீங்கள் அதனையும் நீங்கள் உங்களுடைய அட்டவணையிலே பயன்படுத்தி நீங்கள் அதனை மேற்கொள்ளலாம். அவ்வாறு நீங்கள் ஒரே பார்வையில் மூன்று இறைவாக்கினர்களையும் நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு படிப்பதற்கும் உங்களுடைய மனதிலே நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் மிகவும் இலகுவாக இருக்கும் பிள்ளைகள். ஆக நாங்கள் இன்று இறுதிக்கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த மூன்று இறைவாக்கினரையும் பற்றி நாங்கள் படித்துவிட்டு எங்களுடைய பாடத்தை முடிக்கலாம். முதலாவது இறைவாக்கினர் எஸ்ஸாயா. இறைவாக்கினர் எஸ்ஸாயா இவருக்கு பிள்ளையில் ஆலயத்தில் ஒரு காட்சி, பிரம்மாண்டமான ஒரு காட்சி ஒன்று தெரிகின்றது. எப்படி? சேராபீன்கள். சேராபீன்கள் என்றால் யார் தான், யார் பிள்ளையில்? வான தூதர்கள். சேராபீன்கள் வான தூதர்கள். அவர்களுடைய குரலொளியால், வானத்தூதர்களுடைய அந்த குரலினுடைய ஓசையால் ஆலயத்தினுடைய அடித்தளங்கள் என்ன செய்தவனவாம், அசைந்தனவாம். நிலநடுக்கம் மாதிரி ஒரு பேர் சத்தத்தோடு அவர்களுடைய அந்த அடித்தளங்கள் இறைவாக்கினர் எஸ்ஸாயா அப்படியே தூங்கிக் கொண்டே இருக்கின்றார். இவருடைய அந்த காதுகளுக்கு வானத்தூதர்களுடைய அந்த ஓசையால் அடித்தளங்கள் அசைக்கும், அந்த அசையும் அந்த ஓசை கேட்கின்றது. இதுதான் அவருடைய அழைப்புல நீங்கள் எழுத வேண்டும். அவருடைய அழைப்பிலே நீங்கள் எழுத வேண்டிய விடயம் சேராபீன்களினுடைய வானத்தூருடைய குரலொளி, அந்த ஆலயத்தின் அடித்தளங்கள் அசைந்த விடயங்கள் எல்லாம் நீங்கள் கூற வேண்டும். அப்போது இவர் என்ன கூறுகின்றார் என்றால், ஐயோ நான் அழிந்தேன். ஏன் நான் அழிந்தேன் என்று சொல்கின்றார் என்று பாருங்கள், நன்றாக கவனியுங்கள் பிள்ளைகள். ஏன் நான் அழிந்தேன் என்றால், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். நீங்கள் வேதாகமத்தை பார்த்தால் தெரியும் பிள்ளைகள், இங்கே கூறுகின்றார்கள் ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் என்று. வேதாகமத்தில் இன்னும் விளக்கமாக கூறுகின்றார்கள், தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன் நான், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டுகொண்டனவே என்று இவர் தன்னை பற்றி தன்னுடைய, அதாவது தன்னுடைய இறைவனுக்கு தான் ஏற்றவரா, இறைவனுடைய செய்தியை நான் கூறுவதற்கு தகுதியுடையவரா என்று ஒரு அச்சத்தை இவர் உணர்கின்றார். அப்பொழுது பீடத்திலிருந்து இவர் எப்படி தயார் செய்ய, எல்லா மனிதர்களும் பலவீனமானவர்கள், இறைவனுக்கு இறைவன் எல்லா மனிதர்களையும் பலமாகவும் படைத்திருக்கின்றார், பலவீனமாகவும் படைத்திருக்கின்றார். ஆனாலும் பலவீனர்களை பலப்படுத்துகின்றவர் இறைவன். ஆகவே இவர் எவ்வாறு அனுபவசாலியாக, அல்லது இவர் எவ்வாறு அவருடைய பணிக்கு அனுப்பப்படுகின்றார் என்றால், அந்த சேராபீன்களில் ஒருவர், வானத்தூதர்களில் ஒருவர் என்ன செய்கின்றார் என்றால், பலிப்பீடத்திலிருந்து நெருப்பு பொறியொன்றை குறட்டால் எடுத்துக்கொண்டு வந்து, குறடு உங்களுக்கு தெரியும், வீடுகளிலே கண்டிருப்பீர்கள், அந்த குறட்டின் மூலமாக ஒரு பெரிய நெருப்பு துண்டு, நெருப்பு பொறி ஒன்றை எடுத்துக்கொண்டு வருகிறார். ஏன், அவர் என்ன சொன்னார், தூய்மையற்ற உதடுகள் அவருக்கு இருக்கு என்று சொன்னார், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவில் வாழ்ந்தவர் என்று சொன்னார். ஆகவே சூடு வைக்க போறார் வானத்தூதர். என்ன செய்ய போகிறார், சூடு வைக்க போறார். சூடு வைத்து என்ன செய்ய போகிறார், எஸ்ஸாயாவை தூய்மைப்படுத்தி இறைவன் மக்கள் மத்தியிலே அனுப்ப போகிறார். என்ன நடக்குது, குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக் கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். இதை யார் சொல்கிறார், எஸ்ஸாயாவே சொல்றார், எனக்கு நடந்த விஷயம் இதாண்டா அப்படின்னு சொல்றார். அதனால் என் வாயை தொட்டு, அந்த குறட்டுல இருக்கிற அந்த நெருப்பினால என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு இதோ நான் இருக்கின்றேன், அடியேனை அனுப்பும் என்று பதிலளித்தார். அதனைத் தொடர்ந்து இறைவாக்கினர் எஸ்ஸாயா தமது இறைவாக்கு பணியினை ஆரம்பித்தார். பிள்ளைகள், இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களோடு இணைத்து பார்க்க வேண்டும். வானத்துறவர் வருகிறார், இவரை தூய்மைப்படுத்துகிறார், இவருடைய குற்றப்பழி இவரை விட்டு நீக்கப்படுகிறது, மன்னிக்கப்படுகின்றது. அப்பொழுது இறைவன் நொந்து கொள்கிறார், நான் யாரை அனுப்புவேன், நான் யாரை என்னுடைய பணி செய்ய அனுப்புவேன் நொந்து கொள்ளுகும் போது இவர் ரெடி ஆயிட்டார். அதாவது நான் தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டேன் என்று தெரிந்த பிறகு பணிக்கு தயாராகி விட்டார். இதிலே எங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கிற, நாங்கள் தூய்மைப்படுத்தி விட்ட பிறகும் எங்களுடைய பணிகளை செய்யாமல் இருப்பது, அது எங்களுடைய வரம், அதாவது வாழ்வு என்ற வரத்தை நாங்கள் வீணடிக்கின்றோம் என்பதற்கு சமனாகின்றது. எசாயா கண்டு அனுபவித்த இறைவன் நாம் வழிபடும் ஆலயங்களிலும் பிரசன்னமாக இருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரிந்த விடயம். எங்களுடைய ஆலயங்கள், எங்களுடைய உள்ளம் என்ற ஆலயத்துக்குள்ளே எங்களுக்கு அன்றாடம் அழைப்பு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. அதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக எரேமியாவின் எழுப்பு, நீங்கள் ஒவ்வொருடைய அழைப்பு எப்படி இருந்தது, அவர்களுடைய டயலாக்ஸ், அவர்களுடைய உரையாடல்களையும் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கு உரையாடலை வைத்து இந்த உரையாடல் யாருடன் தொடர்பு பட்டிருக்கின்றது என்று வினையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அடுத்தது எரேமியா, அவருக்கு வாயிலே சூடு வைத்தார்கள், இவருக்கு என்ன நடக்கின்றது நாங்கள் பார்ப்போம். ஆண்டவர் எரேமியாவிற்கு இவ்வாறு கூறுகிறார். எப்படி கூறுகிறார் என்று போம். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருக்கிறேன். தாயின் கருவில் அன்று, தெரிந்தானே அந்த பாடல் உங்களுக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருக்கின்றேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். அதாவது நீ பிறக்கும் முன்னே நான் உன்னை திருநிலை, யாராக திருநிலை, இறைவாக்கினனாக என்னுடைய வார்த்தையை சொல்றதுக்காக உன்னை திருநிலைப்படுத்திட்டேன். நீ பயப்பட தேவையில்லை. மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு, அதாவது இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லும் போது இவர் சொல்றாரு, ஐயோ எல்லா இறைவாக்கினர், அதாவது ஐயோ ஆண்டவர் என்று தங்களை குறைவாகத்தான் நினைக்கின்றார்கள். இவர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தால், ஐயோ ஆண்டவரே நான் என்னன்னு சொன்னா, நான் ரொம்ப சிறு பிள்ளையாக இருக்கிறேன், என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு பேச தெரியாதே, எனக்கு நாலு பேருக்கு முன்னால போய் பேச தெரியாதே, சிறு பிள்ளையே, நான் சிறு பிள்ளையே என்று சொன்னார். அதற்கு அவர் என்ன சொல்றார் என்றால், சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே, நீ உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே, யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடமெல்லாம் நீ செல், பயப்படாமல் செல், இவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றோனோ நான் சின்ன பிள்ளை என்று நினைக்காமல் தைரியமாக பயப்படாம நீ சொல். அதற்கு அவர் என்ன சொல்கின்றார், இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். உனக்கு பேசதானே பயம், என்னுடைய சொற்களை, என்னுடைய பலத்தை, என்னுடைய சக்தியை உன்னுடைய வாயில வைக்கிறேன். எசாயாக்கு வாயில நெருப்பு வைத்தார், இவருக்கு வாயில வார்த்தைகளை என்ன செய்யறார், வைக்கின்றார். என்னுடைய வார்த்தைகளை வாயில், உன் வாயில் வைக்கின்றேன். எதற்கெல்லாம் உனக்கு சக்தி கிடைக்குது என்று பார்த்தோம் என்றால், பிடுங்கவும் தகர்க்கவும், அழிக்கவும் கவிழ்க்கவும், கட்டவும் நடவும் உன்னை மக்களினங்களுக்கு மத்தியிலே உன்னை அனுப்புகிறேன் என்று கூறுகின்றார். அப்ப இவருடைய பலவீனம் தகர்க்கப்பட்டு இவர் பணிக்கு அனுப்பப்படுகின்றார். அடுத்ததாக இறுதியாக நாங்கள் எசேக்கியலை பார்க்க போகின்றோம். எசேக்கியலுடைய அழைப்பிலே நாங்கள் பார்க்கின்றோம், பிள்ளையில், மானிடா நான் உனக்கு தருகின்ற இந்த சுருளேட்டை. அப்ப முதலாவது எசாயாவுக்கு நெருப்பு, நெருப்பை வாயில் வைக்கின்றார், அவருடைய திருவ உதடுகளை புனிதப்படுத்துகின்றார். எரேமியாவிற்கு தாயின் வயிற்றிலிருந்தே உன்னை நான் கண்காணித்திருக்கின்றேன், உன்னை திருநிலைப்படுத்துகின்றேன் என்று கூறி அவருக்கு தன்னுடைய வார்த்தைகளை அவருடைய திருவாயிலே வைக்கின்ற, இவருக்கு ஏட்டுச் சுருள். மூவருக்கும் இடையிலே உள்ள தொடர்பையும் வேறுபாட்டையும் அழைப்பையும் நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். ஏட்டுச் சுருளை என்ன செய்கின்றார், இந்த ஏட்டுச் சுருளை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். எசேக்கியேல் இறைவாக்கினர் ஏட்டுச் சுருளை உண்ட போது அவரது வாயில் தேன் போல் இனித்தது. ஆண்டவர் அவரிடம், மானிடா எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தவராகி இஸ்ராயல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். ஆழ்ந்த நம்பிக்கையிலும் இறை வல்லமையிலும் ஊன்றிய எசேக்கியேல், அதாவது அந்த ஏட்டுச் சுருளை தன்னுடைய வயிற்றுக்குள்ளே போன பிறகு, சென்ற பிறகு, எசேக்கியேல் ஒரு அபரிவிதமான ஒரு ஆற்றலை பெறுகின்றார். அவர் என்ன செய்கின்றார் சொன்னால், தன்னுடைய பலத்தினாலே எசேக்கியேல் இறைவாக்கினர் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ராயல் மக்களுக்கு சொந்த நாட்டுக்கு போவோம் என்ற ஒரு ஒரு அபரிவிதமான நம்பிக்கையை என்ன செய்கிறார், அவர் கொடுக்கின்றார். அப்ப இந்த இறைவாக்கினர்களுக்குள்ள நாங்கள் பார்த்தோம், எழுத்து வடிவம் பெற்ற இறைவாக்கினர்கள்ல நாங்கள் முதல் மூன்று இறைவாக்கினரை நாங்கள் பார்த்தோம். பெரிய இறைவாக்கினர்கள் மூன்று பேர், எசாயா, எரேமியா, எசேக்கியேல். இந்த மூன்று இறைவாக்கினர்களையும் நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக இந்த மூன்று இறைவாக்கினர்களும் எவ்வாறு அழைக்கப்பட்டனர், அவர்களுடைய வாழ்வில் அழைப்பின் போது ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக இவர்கள் அழைக்கப்படும் போது உரையாடப்பட்ட உரையாடல்கள், இதை நீங்கள் கவனமாக கவனித்திருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். இந்த எல்லா விடயங்களிலேயும் பிள்ளைகள் நாங்கள் இன்று வந்த இந்த பாடத்தை ஆரம்பித்த நேரம் தொடக்கம் இதுவரை நேரம் நாங்கள் பார்த்த விடயங்களை மேலெழுந்த வாரியாக நாங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தோமானால் பிள்ளைகள், முதலாவதாக குறி சொல்வோன் யார், இறைவாக்கினர்கள் யார் என்ற இரு வேறுபட்ட நபர்களுக்கும் இடையிலான வேறுபாட்டினை பார்த்தோம். அடுத்ததாக இறைவாக்கினர்கள் சொற்பதங்கள், அவர்கள் எவ்வாறான சொற்பதங்களை பிரயோகித்தார்கள் என்று பார்த்தோம். அடுத்ததாக இஸ்ராயல் இறைவாக்கினர்களை எத்தனை வகையாக பிரிக்கின்றார்கள் என்றும் பார்த்தோம். இரண்டு வகை, எழுத்து வடிவம் பெற்ற, பெறாத என்று பார்த்தோம். அவ்வாறான எழுத்து வடிவம் பெறாத இறைவாக்கினர்கள் தங்களுக்குள்ளே இருந்த பண்பு பழக்க வழக்கங்களையும் நாங்கள் பார்த்து விட்டோம். அடுத்ததாக இறுதியாக எழுத்து வடிவம் பெற்ற இறைவாக்கினர்கள் யார் என்று பார்த்தோம். பெரிய இறைவாக்கினர், சிறிய இறைவாக்கினர்கள். பெரிய இறைவாக்கினர்கள் எசாயா, எரேமியா, எசேக்கியேல் என்று பார்த்த அதே நேரத்திலே இவர்கள் மூவருடைய வாழ்விலும் நடந்த சம்பவங்கள், அழைப்புகள் என்பனவற்றை நாங்கள் பார்த்தோம். வேதாகமத்திலே நாங்கள் உட்சென்று பார்த்தால் மிகவும் மிகவும் சுவாரஸ்யமான விடயங்கள் அங்கே காண கிடக்கின்றன. எசாயாவினுடைய பணி, எரேமியாவினுடைய பணி, எசேக்கியேலினுடைய பணி, இவர்களுடைய பணியிலே நாங்கள் அபரிவிதமான ஒரு வாழ்க்கை அர்த்தங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இறைவன் என்ன சொல்கின்றார், இறைவன் எங்களுக்கு துன்பத்தை கொடுக்கின்றாரா, அதை எதற்கு கொடுக்கின்றார், அதன் பிறகு நாங்கள் என்னவாக ஆகப் போகின்றோம் என்றெல்லாம் நிறைய விடயங்கள். உங்களுக்கு நேரம் இருக்கும் நேரத்திலே நீங்கள் முழு இறைவாக்கு புத்தகங்களை நீங்கள் குறைந்தளவு ஒரு இறைவாக்கினுடைய முழு புத்தகத்தை யாதாயினும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பலமும் சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையிலே நீங்கள் இந்த பாடத்தில் உள்ள பக்கம் பதிமூன்றிலே தரப்பட்டிருக்கும் வினாவை நீங்கள் செய்யும் அதே நேரத்தில் நீங்கள் இங்கு குறிக்கப்பட்டிருக்கும் இந்த இறைவாக்கினர்களை நீங்கள் அட்டவணைப்படுத்துவது, நான் முன்பே சொன்னது போல நீங்கள் அட்டவணைப்படுத்துவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். நீங்கள் அதனையும் செய்து உங்களுடைய உங்களுடைய பாட ஆசிரியர்கள் உங்களுடன் தொடர்பிலே இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். அந்த ஆசிரியர்களுக்கு உங்களுடைய தொலைபேசியினூடாக நீங்கள் அதனை அனுப்பி அதனை சரிபார்த்து கொள்ளுங்கள். இன்னும் அதிகமாக அடுத்தடுத்த பாடங்களிலே நாங்கள் சந்திக்கின்ற பொழுது எங்களுக்கு அதிகமானவர்கள் கூறியிருக்கின்றார்கள், நாங்கள் ஏன் ஆரம்ப பாடங்களிலே நாங்கள் எடுத்திருக்கின்றோம் என்றால் நிறைய பேர் எங்களிடம் ரிக்வெஸ்ட் பண்ணி, அதாவது அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள், ஆசிரியர் முதலாம் பாடத்திலிருந்து சற்று விளக்கமாக நீங்கள் செய்தால் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். நிறைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் ஆரம்பத்திலிருந்து போகின்றோம். உங்களுக்கு ஏதாயினும் ஒரு தேவைகள் இருக்குமா இருந்தால் உங்களுடைய பாட ஆசிரியர்களோடு இணைந்து நீங்கள் அதனை மேற்கொண்டு நீங்கள் அதனை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். சரி பிள்ளைகள், இவ்வளவு நேரமும் என்னோடு இணைந்து உங்களுடைய கத்தோலிக்க திருமறை என்ற அறிவையும் அப்போத சாதாரணத்தர பரீட்சைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு நீங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததற்காக உங்களுக்கு என்னுடைய இந்நேர நன்றிகள். அதே நேரத்திலே பிள்ளைகளுடைய நன்மை கருதி இவ்வாறான செயற்திட்டத்தை முன்னெடுத்து செல்லும் உவா மாகாண கல்வி அமைச்சு மற்றும் பண்டாரவளி வலயக்கல்வி பணிமனை மற்றும் உவா சமூக வானொலியின் இந்த முயற்சிக்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுக்களும். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெசிந்தா டொமினியன், நன்றி.